அன்பிற்கினிய மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற பாடம் உங்களுடைய தாளில் 5 அலகாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாறு என்னும் பகுதியில் வைணவம் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பிலான கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய ஆரம்ப பகுதியாக அமைந்திருக்கின்ற வைணவ சமயம் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள செய்திகளை இந்த வகுப்பில் நாம் பார்க்கின்றோம். இது ஏன் வைணவ சமயம் குறித்து ஒரு அறிமுகம் இங்கே தரப்படுகிறது என்று சொன்னால், பொதுவாக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை நாம் பார்க்கின்றோம். 6 சமயங்கள், சமணம் பௌத்தம், சைவம் வைணவம், இஸ்லாம் கிறித்துவம் ஆகிய 6 பெரும் சமயங்கள் பங்களிப்பு செய்திருக்கின்ற இலக்கியங்களை தமிழ் மொழி பெற்றிருக்கிறது. இது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை எல்லோருமே படிக்கிறோம். அவரவர் சார்ந்த சமயத்தின் இலக்கியங்களை மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கின்ற நிலையை தாண்டி தமிழ் இந்த சமயங்களையெல்லாம் ஒன்றிணைக்கிறது என்ற அடிப்படையில் நாம் சிறுவயது முதலே நம்முடைய பள்ளி கல்வியிலேயே கிறித்தவ இலக்கியத்தை, இஸ்லாமிய இலக்கியத்தை, சைவ வைணவ இலக்கியங்களை, சமண பௌத்த இலக்கியங்களை பயின்று வருகிறோம். அது பல்வேறு வகைகளிலே இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் இலக்கியத்தை நாம் படிக்கின்ற பொழுது அந்த சமயத்தை பற்றிய போதிய தெளிவான அறிமுகம் நமக்கு இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. தக்க அறிமுகம் பெற்ற பிறகுதான் எந்த ஒரு சமயத்தின் இலக்கிய நூலையும் நாம் ஆழ்ந்து கற்க முடியும், கற்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் வைணவம் வளர்த்த தமிழ் என்னும் இந்த கட்டுரையை வரைந்த நான் இக்கட்டுரையினுடைய ஆரம்பமாக வைணவ சமயம் குறித்த அறிமுகத்தை தந்திருக்கின்றேன். 6 தரிசனங்கள், 6 மதங்கள் மற்றும் 3 தத்துவங்கள் ஆகியவை அடங்கியது இந்து ஞான மரபு என்னும் ஒரு சொற்றொடருடன் இந்த கட்டுரை ஆரம்பமாகிறது. அது என்ன 6 தரிசனங்கள்? சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம், நியாயம், வைசேஷியம் அல்லது வைசேடிகம் என்று 6 தரிசனங்கள் என்பவை 6 தத்துவ பள்ளிகளை குறிக்கும். இதேபோல் 6 மதங்கள் என்று சொல்லப்படுபவை சைவம், வைணவம், சாக்தம், கணபத்தியம், கௌமாரம் மற்றும் சௌரம் அல்லது ஆக்ஞேயம் என்கின்ற 6 மதங்களை குறிக்கும். இது வழிபாட்டு முறைகள். ஆக தத்துவ ரீதியாக ஒரு 6 தத்துவ பள்ளிகள், சிந்தனை பள்ளிகள். மறுபக்கம் தெய்வங்களை முன்னிறுத்தி வழிபாட்டு முறைகளை வகுத்து கொண்ட 6 மதங்கள். பிறகு மெய்யியல் குறித்த 3 தத்துவங்கள், அவை அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம் என்று 3 சொல்லப்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பைத்தான் நாம் இந்து ஞான மரபு என்று சொல்லுகிறோம். இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஊடாடி உருவாகின்ற பல வகையான தத்துவ விளக்கங்கள் இந்து ஞான மரபிலே அடங்கியிருக்கின்றன. இதிலே இந்த சைவ சமயம் குறித்து மட்டும் இப்பொழுது நாம் கவனம் செலுத்தி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். வைணவம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் விஷ்ணு என்பதாகும். இறைவனை அந்த பெயரால் அந்த சமயம் குறிக்கிறது. எனினும் இறைவனை சுட்ட வைணவத்திலே 1000 திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த 1000 திருநாமங்களினுடைய தொகுப்புக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று பெயர் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாமம் ஓருருவம் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டோமோ என்று ஆழ்வார் பாடுகிறார். அந்த அடிப்படையிலே ஆயிரம் திருநாமங்கள் விஷ்ணுவுக்கு வரையப்பட்டிருக்கின்றன. அந்த தொகுப்புக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று பெயர். நான் சஹஸ்ரம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஆயிரம் என்று பொருள். நாமம் என்றால் பெயர். ஆயிரம் பெயர் என்பதை சஹஸ்ரநாமம் என்று குறிப்பிடுவார்கள். வைணவம் ஒரு வைதீக மதம், இது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். வைணவம் ஒரு வைதீக மதம். வைதீகம்னா வேதங்களையும் வேதாந்தத்தையும் ஏற்கின்ற மதம். அது என்ன வேதம், வேதங்கள் அப்புறம் வேதாந்தம்னு சொல்கிறீங்க என்று கேட்கலாம். வேதங்கள் உங்களுக்கு தெரியும், இந்து மதத்தினுடைய வேதங்கள் என்று சொல்லப்படுபவை ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். ரிக், யஜுர், சாம, அதர்வணம் ஆகிய நான்கு வேதங்களையும் அந்த வேதங்களினுடைய முடிவுகளை சொல்லுபவை, அந்தம்னா முடிவு, எனவே வேதத்தின் முடிவுகளை சொல்லுபவை கன்க்ளூஷன்ஸ், அதை சொல்லக்கூடியவை உபனிஷதங்கள் என்று சொல்லுவார்கள். அது 114 உபனிஷதங்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இதை வந்து வேதாந்தம் என்ற சொல்லால் பொதுவாக சுட்டுவார்கள். இந்த 114 உபநிடதங்களுக்கும் ஒரு பொது பெயர் வேதாந்தம். இந்த வேதாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மதத்துக்குத்தான் வைதீக மதம் என்று பெயர். இந்த உபநிஷதங்களினுடைய சாராம்சமாக இருப்பது பகவத்கீதை, எனவே தான் பகவத்கீதைக்கு வேதாந்த சாரம் என்று ஒரு பட்டம் உண்டு. அப்புறம் பிரம்மசூத்திரம் என்று ஒன்று இருக்கிறது, இதையும் சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து தான் இந்து ஞான மரபினுடைய மூன்று தத்துவங்கள் இந்த பிரம்மசூத்திரத்திற்கான விளக்கத்தை வைத்து தோன்றியிருக்கின்றன. மூணு பேர் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், ஆதிசங்கரர், ராமானுஜர் மற்றும் மாதவாச்சாரியார். இந்த மூன்று பேர் மூன்று வகையிலே விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள், மூன்று பார்வையிலே அந்த விளக்கங்கள் வேறுபடுகின்றன. ஆதிசங்கரர் எழுதிய அந்த விளக்கத்தின் அடிப்படையாக பிறந்த அந்த தரிசனத்துக்குத்தான் அத்வைதம் என்று பெயர். அதேபோல் ராமானுஜர் எழுதிய விளக்கத்தின் அடிப்படையாக பிறந்த அந்த சிந்தனை முறைக்கு விசிஷ்டாத்வைதம் என்று அந்த தத்துவத்துக்கு பெயர். மாதவாச்சாரியார் பிரம்மசூத்திரத்திற்கு எழுதிய விளக்கத்தின் அடிப்படையில் வருகின்ற தத்துவத்துக்கு துவைத்தம் என்று பெயர். இவை மூன்றும் மெய்யியல் தத்துவங்கள். ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதமே வைணவ மதத்தின் அடிப்படை. இந்த ஒரு புள்ளியை நீங்கள் மனதிலே பதித்து கொள்ளுங்கள். ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதமே வைணவ மதத்தின் அடிப்படை. விசிஷ்டாத்வைதம் என்பதை விசிஷ்டாத்வைதம், இது ஆங்கிலத்திலே குவாலிஃபைடு நான் டியூவலிசம். ஏன்னா அத்வைதம் என்றால் துவைத்தம்னா ரெண்டு, அத்வைதம்னா இரண்டு அற்றது, அதாவது இருமையற்றது என்று பொருள். இருமை என்பதற்கு ஆங்கிலத்திலே டியூவலிசம் என்று சொல்லுவார்கள். அப்போ அத்வைதம் என்றால் நான் டியூவலிசம், விசிஷ்டாத்வைதம் என்றால் குவாலிஃபைடு நான் டியூவலிசம் என்று ஆங்கிலத்திலே இதனை மொழிபெயர்த்து சொல்லுகிறார்கள். இதனை விரிவான அத்வைதம் என்று கவி காமு ஷெரீஃப் அவர்கள் பொருள் சொல்லுகிறார். கட்டப்பட்ட அத்வைதம் என்றும் ஒரு பொருள் சொல்லுவார்கள். விசிஷ்டா விஷ் அப்படின்னாக்கா கட்டுதல் என்று ஒரு அர்த்தம் உண்டு, எனவே இது வந்து கட்டப்பட்ட, அதுதான் வந்து குவாலிஃபைடு அப்படிங்கிறார். அப்போது ஒரு வகையிலே இது அத்வைதத்தினுடைய ஒரு மறுவடிவம் என்பதாக அதை பார்க்கலாம். சில மாற்றங்களுடன் கூடிய ஒரு அத்வைதம் தான் இது விசிஷ்டாத்வைதம் என்று பார்க்கலாம். வைணவத்தின் மூல மந்திரம் அஷ்டாட்சரம் எனப்படும். அஷ்டாட்சரம், அக்ஷரம் என்றால் எழுத்து என்று பொருள். அஷ்டம் என்றால் சமஸ்கிருதத்திலே எட்டு என்கின்ற எண்ணை குறிக்கும். அப்போ எட்டு எழுத்துக்களாலான மந்திரத்திற்கு எட்டெழுத்து மந்திரம், அதுக்கு வந்து அஷ்டாட்சரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த எட்டு எழுத்துக்களாலான மந்திரம் எது என்றால் ஓம் நமோ நாராயணாய என்பதாம். இந்த ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னால் அதில் 8 எழுத்துக்கள் சமஸ்கிருதத்திலே வருகின்றன. எனவே அது அஷ்டாட்சரம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் வைணவ மதத்தினுடைய அடிப்படையான மூல மந்திரம். நாராயணன் என்பது இறைவனை குறிக்கின்ற ஒரு பெயர். அதற்கு தன்னிடமிருந்து தோன்றியுள்ள படைப்புகளையெல்லாம் தன்னிலே நிலை பெற வைக்கும் ஏக இறைவன் என்று பொருள் வரும். வைணவத்திலே சாதி வேற்றுமைகள் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று குறிப்பு. வைணவ மதத்தில் சாதி வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்கின்ற கொள்கை உண்டு. வைணவ கொள்கையை ஏற்றுக்கொண்டோர் அனைவருமே சமம் என்பது ராமானுஜரின் பார்வை. இந்த வைணவ சித்தாந்தத்தை, வைணவ இந்த வேதாந்த தத்துவத்தை கட்டமைத்த ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் ஒரு பார்வையை முன்வைக்கிறார். அவருடைய சமூக பார்வை, சமூகம் சார்ந்த ஆன்மீக பார்வை என்று இதனை சொல்லலாம். வைணவ கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்பது அவருடைய பார்வை. இதனை நடைமுறையில் கொண்டு வர அவர் ரொம்ப போராடினார். தாழ்த்தப்பட்ட மக்களை அவர் வந்து திருக்குலத்தோர் என்று அழைத்தார். பின்னாடி எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஹரிஜன் என்ற பெயர் சொல்லி அழைத்தாரோ, ஹரி என்றாலே அது விஷ்ணுவை தான் குறிக்கும். அப்போ அதுவுமே வைணவ அடிப்படையாக தான் அவர் அந்த ஹரிஜன் என்று சொல்லுகிறார். ஹரியின் ஜனங்கள், மக்கள், விஷ்ணுவின் மக்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னோடியாக அமைந்தவர் ராமானுஜர். அவர் தான் முதல் தாழ்த்தப்பட்ட மக்களை திருக்குலத்தோர் என்று அழைத்தார். ஒருவன் ஆத்ம லாபத்திற்காக உலகத்தையே தியாகம் செய்ய வேண்டும் என்பது பழைய வேதாந்த கொள்கை. ஆனால் ராமானுஜரோ உலகத்திற்காக ஒருவன் தன் ஆத்ம லாபத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்றார். இந்த உலகம் வாழ்வதற்காக ஒருத்தன் தன்னுடைய சொந்த ஆத்ம லாபத்தை கூட தியாகம் செய்து விடலாம், அதுதான் மிகப்பெரிய தியாகம் என்று அவர் இதிலே காட்டியிருக்கிறார். இதனை ராமானுஜ தரிசனம் என்று சொல்லுவார்கள். ராமானுஜ தரிசனம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டால் இதுதான். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக ஒருவன் தன்னுடைய ஆத்ம லாபத்தை கூட தியாகம் செய்து விடலாம், அப்படி உலகத்திற்கு அர்ப்பணமாகி மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று அவர் காட்டினார். அதைத்தான் ராமானுஜ தரிசனம் என்று சொல்லுகிறார்கள் என்ற விளக்கத்தை வைணவ எழுத்தாளர் பி. ஸ்ரீ அவர்கள் தருகிறார். அகில உலகங்களும் இறைவனுக்கு உடலாகும் என்பது வைணவ கொள்கை. எனவே அகில உலகங்களையும் ஈஸ்வரன் திருமேனி என்று வைணவர்கள் சுட்டுகிறார்கள். அண்ட சராசரங்கள், வானம், பூமி, அவற்றிலே உள்ள மரம் செடி கொடிகள், தாது வர்க்கம், தாவர வர்க்கம், விலங்கு வர்க்கம், பறவைகள், மனித வர்க்கம், எல்லா படைப்புகளும் சேர்ந்து இது இறைவனுடைய உடல். அந்த டோட்டல் யூனிவர்ஸ், இது வந்து இறைவனுடைய திருமேனி, ஈஸ்வர திருமேனி என்று அதனை வைணவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கொள்கைக்கு சரீர சரீரி பாவனை என்று பெயர். எனவே உலகிற்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையாக ஆகிறது என்பது இதிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு சமூக கோட்பாடு என்பதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். வைணவத்திலே பக்தர்கள் அல்லது அடியார்களுக்கு பாகவதர் அப்படின்னு பேர். வைணவ பக்தர்களுக்கு பாகவதர்னு பட்டம். இறைவனுக்கு செய்யும் கடமைகளை பகவத் கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பாகவத கைங்கரியம் என்று சொல்லுவார்கள். கைங்கரியம்னா ஒத்தாசை, உதவி செய்வது, கடமைகளை செய்வது. அப்போது இறைவனுக்கு செய்யும் கடமைகள் இருக்குது, அதை வந்து பகவத் கைங்கரியம். இறை அடியார்களுக்கு செய்யும் கடமைகள் இருக்குது, அது பாகவத கைங்கரியம். இதில் வந்து எது உயர்ந்தது, இறைவனுக்கு செய்யும் கடமையா, இறை அடியார்களுக்கு செய்யும் கடமையா அப்படின்னா, வைணவ மதம் சொல்லுகிறது இறை அடியார்களுக்கு செய்கின்ற பாகவத கைங்கரியம்தான் உயர்ந்தது. அதைத்தான் வந்து நம்ம முக்கியமாக கவனம் எடுத்து செய்யணும் என்பதாக வைணவ மதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஒரு குறிப்பு, ஒரு ஒப்பீடு. இஸ்லாத்திலும் கூட இந்த மாதிரி கடமைகளை இரண்டாக பிரிப்பாங்க. இரண்டு வகையாக பிரித்து ஹுகூக்குல்லா, அது அல்லாவுக்கு செய்கின்ற கடமைகள், இது இறை கடமை, இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஹுகூக்குல் இபாது, இபாதுனா அடியவர்கள்னு அர்த்தம். அப்போ இறை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது ஹுகூக்குல் இபாது என்று வரும். இதுபோல் தான் இது வந்து இங்கே பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் என்று கடமையை இரண்டாக பிரித்து இறை கடமைகள் இறை அடியார்களுக்கான கடமைகள் என்று வைணவமும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இறைவனின் பிரஜை வெளிப்படுகின்ற நிலைக்கு அவதாரம் என்று பெயர். இறைவனுடைய பேரறிவு அது வெளிப்படுகின்ற நிலைக்குத்தான் அவதாரம் என்று சொல்லுவார்கள். வைணவம் இத்தகைய 10 நிலைகளை தசாவதாரம் அப்படின்னு சொல்லுது. எம்பெருமான் செய்தொருளின அவதாரங்கள் எண்ணிறந்தவை, தசாவதாரங்கள் என்று வழங்கி வருவதை கொண்டு 10 அவதாரங்களே பகவான் செய்தவை என்று எண்ணலாகாது என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் அவர்கள் ஒரு குறிப்பு தர்றார். அவர் சொல்கிறார், ஏன்னா இறைவனுடைய பேரறிவு அண்ட சராசரங்கள் முழுவதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு கணமும் அவனுடைய அறிவு அவனுடைய செயல் அவன் வெளிப்பட்டு அவன் விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. அப்போ அவதாரம் என்பது ஏதோ 10 அப்படின்னு நீங்கள் ஒரு சுருக்கி பார்க்க முடியாது. அவர் 10 வகையாக சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதானே தவிர, இறைவனின் அவதாரங்கள் எண்ணிறந்தவை, தசாவதாரங்கள் என்று வழங்கி வருவதை கொண்டு 10 அவதாரங்களே பகவான் செய்தவை என்று எண்ணலாகாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வைணவ ஆச்சாரியாராக கருதத்தக்க நிலையிலே வாழ்ந்த வைணவ உரையாசிரியர் வைணவ அறிஞர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் அவர்கள் சொல்கிறார். வைணவ சமயத்தில் இது மாதிரியான பல அடிப்படைகள் இன்னும் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து மிக அடிப்படையான சில செய்திகளை இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். இவற்றை மீண்டும் 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 ஊன்று படித்து இவை தருகின்ற விளக்கங்களை உங்களுடைய அறிவிலே நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.